ஓம் ஸ்ரீ சத்குருப்யோ நமஹ. ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமம் 471வது நம. சித்தேஸ்வரியை நமஹ. சித்த அப்படின்னாக்க சாஸ்வதமானன்னு அர்த்தம். சாஸ்வதமான விஷயங்களுக்கு அம்பாள் ஈஸ்வரியாக விளங்குறா. இன்னொரு அர்த்தமாக சித்தர்களுக்கெல்லாம் ஈஸ்வரியாக விளங்குறா. கோரக்ஷானந்தர், மத்சேந்திரநாதர் முதலிய சித்தர்களுக்கு ஈஸ்வரியாக விளங்குறா அப்படின்னு சொல்லப்படுறது. உபாசனையால் அனிமா மகிமா முதலிய சித்திகளை அடைந்தவர்கள் சித்தர்கள் எனப்படுவார்கள். ஆகையால் இயற்கையின் கட்டுப்பாடுகள் இவர்களுக்கு பொருந்தாது. உதாரணமாக ஜலம் நனைக்காது, நெருப்பு சூடாது, காற்று அசைக்காது, ஆகாயம் போல் எங்கும் பரவி இருக்கக்கூடியும். ஆனால் இந்த மாதிரி பூதசக்திகளை வெல்வது உபாசனின் முக்கிய நோக்கம் அல்ல. இந்த சித்திகளை கொண்டு மனோலயம் ஏற்படுத்தி தவம் புரிந்து அத்வைத அனுபவத்தை அடைவதே முக்கிய நோக்கம் அப்படின்னு சொல்லப்படுது. இவைகள் தவத்திற்கு உதவக்கூடிய சாதனங்களாக இருக்கும் அந்த சித்தி அப்படின்னு சொல்லப்படுறது. அவ்வாறு தவத்திற்கு உபயோகிக்காமல் லௌகிய விஷயங்களுக்காக உபயோகப்படுத்துகிறவர்கள் ஆத்ம ஞானத்தில் அபிவிருத்தி அடைய மாட்டார்கள், மறுபடியும் சம்சார சூழலிலேயே மாட்டிக்கொள்வார்கள். சித்திகளை ஆத்ம ஞானம் அடைவதற்கு உபயோகிப்பவர்களே சித்தர்கள் அப்படின்னு சொல்வது பொருந்தும் சொல்லப்படுறது. இந்த மாதிரியான சித்தர்களின் ஈஸ்வரி அப்படின்னு சொல்லப்படுறார். குருமண்டல பூஜையில் திவ்யோகர்கள், சித்தோகர்கள், மாணோகர்கள் என்று மூன்று விதமான குரு பரம்பரை கூட்டங்களை பூஜிப்பார்கள். சர்வசித்தி பிரத சக்கரத்தின் வெளியில் மூன்று கோடுகளை பாவித்து அவைகளின் இந்த குரு கூட்டங்களை சமூகங்களை பூஜிப்பது வழக்கம். இந்த சகஸ்ரநாமத்தின் பூர்வபாகத்தில் அந்த ஸ்லோகத்தில் ஸ்ரீலதாதேவியின் சபையில் இந்த மூன்று வித சமூகங்களை சேர்ந்தவர்களும் தங்களுக்குரிய ஸ்தானங்களில் அமர்ந்திருந்து வசினி முதலிய வாக்தேவிகள் இந்த சகஸ்ரநாமத்தால் அம்பாளை சுதித்ததை கேட்டார்கள் அப்படின்னு சொல்லப்படுறது. காசியில் சித்தேஸ்வரி என்ற நாமத்துடன் அம்பாள் அருள்பாலிக்கிறதா சொல்லப்படுது. இங்கு சாஸ்வதமான விஷயங்களுக்கு ஈஸ்வரியாக இருப்பவள், சித்தர்களுக்கு எல்லாம் ஈஸ்வரியாக இருப்பவள் அப்படிங்கிற பொருள்பட சித்தேஸ்வரியே நமக அப்படிங்கிற நாமால் அம்பாள் விளங்குறா. அடுத்த நாம சித்த வித்யாயே நமக. சித்தமான அதாவது சாஸ்வதமான வித்தியாக இருப்பவள். மரணம் செய்பவரை காப்பாற்றுவது மந்திரம் எனப்படும். அந்த மந்திரத்தின் தேவதை புருஷனாக இருந்தால் மந்திரம் என்று சொல்லப்படும், ஸ்ரீ தேவதையாக இருந்தால் வித்யை அப்படின்னு சொல்லப்படுறது. ஒரு மந்திரம் தனக்கு பலன் தருமா என்று சோதித்த பிறகே அந்த மந்திரத்தை உபதேசம் மூலம் ஏற்க வேண்டும். இந்த சோதனை முறையில் மந்திரங்களை நான்கு விதமாக பிரிப்பார்கள். சித்தம், சுசித்தம், சுசாத்தியம், அரி அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு மந்திரம் தனக்கு எந்த வகையை சேர்ந்தது என்பதை சித்தாரி கோஷ்டம் என்ற கட்டம் வரைந்து கண்டுபிடிக்கலாமா? அந்த மாதிரி சித்தமான சாஸ்வதமான வித்தியாக இருக்கா அப்படிங்கிற ஒரு பொருள்பட அம்பாள் இங்கே சித்த வித்யாயினமாக அப்படிங்கிற நாமால் ரொம்ப அழகாக விளங்குறா. அடுத்த நாம சித்த மாதாயினமாக அதாவது சாஸ்வதமான தாயாக காப்பாற்றுபவளாக இருப்பாள். இந்த ஜீவன்களை குறிப்பாக சித்தர்களுக்கு தாயாக அவர்களை காப்பாற்றுவதாக இருப்போள் அப்படிங்கிற பொருள்பட இங்கே சித்த மாதாயே நமக அப்படிங்கிற நாமால் அம்பாள் அழகாக விளங்குறா. அடுத்த நாம யசஸ்வினியே நமக அதாவது புகழ் உள்ளவள். சுதியில் அதாவது மகா நாராயண உபநிஷத்தில் தஸ்ய நாம மகத்யசக அப்படின்னு சொல்லப்படுறது. பந்தின்யாதி சமன்விதா என்ற 511வது நாமாவில் காகினி யோகினியின் பரிவார தேவதைகளின் பெயர்கள் விளக்கப்படும். அவர்களில் ஒருவள் யசஸ்வினி அப்படின்னு சொல்லப்படுறார். இங்கு புகழ் உள்ளவள் அப்படிங்கிற பொருள்பட யசஸ்வினியின் மக அப்படிங்கிற நாமால் அம்பாள் விளங்குறார். இப்படியாக இங்கு குறிப்பிடப்பட்ட நாமாக்கள்லாம் அம்பாளை சாஸ்வதமான ஈஸ்வரியாகவும் சித்தர்களுக்கெல்லாம் ஈஸ்வரியாகவும் சாஸ்வதமான வித்தியாக இருப்பதாகவும் சாஸ்வதமான தாயாக காப்பாற்றுவளாக இருப்பதாகவும் புகழ் உள்ளவளாகவும் வர்ணனையாக சொல்லப்பட்டு இந்த நாமாக்கள்லாம் வசினியாதி வாக்தேவதைகளால் அருளி செய்யப்பட்டிருக்கு. அந்த ராமாக்களை அதே பாவனையிலேயே மந்திரம் போல ஜபம் செய்வோம். அம்பாளுடைய அருளுக்கு பாத்திரம் வேண்டிக்கிறேன். ராதே கிருஷ்ணா.